ஓம் சாந்தி. செப்டம்பர் 3, 2025. காலை முரளி வாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, உண்மையான வழிகாட்டி உங்களுக்கு உண்மையான யாத்திரையை காண்பிப்பதற்காக வந்துள்ளார். உங்கள் யாத்திரையில் பிரதான விஷயம் தூய்மையே ஆகும். நினைவில் நிலைத்திருந்து தூய்மையாகுங்கள். கேள்வி: தூதுவரின் குழந்தைகளாகிய நீங்கள் எந்த விஷயங்களை பற்றி விவாதிக்கவோ வாதாடவோ கூடாது. ஆனால் ஒரே ஒரு அக்கறையையே கொண்டிருக்க வேண்டும். பதில்: தூதுவரின் குழந்தைகளே, அனைவருக்கும் இந்த செய்தியை கொடுங்கள். உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி தந்தையை நினைவு செய்யுங்கள். இந்த யோக அக்னி மூலமாகவே உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். இந்த ஒரே ஒரு அக்கறையை மாத்திரமே கொண்டிருங்கள். மற்ற விஷயங்களில் ஈடுபடுவதில் எவ்வித நன்மையும் இல்லை. நீங்கள் அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். அதன் மூலமாக அவர்கள் ஆஸ்திகர்கள் ஆக முடியும். படைப்பவராகிய தந்தை யார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளும் பொழுது படைப்பை புரிந்து கொள்வது அவர்களுக்கு இலகுவாகும். பாடல்: எங்கள் யாத்திரை தனித்துவமானது. ஓம் சாந்தி. நீங்கள் உண்மையான யாத்திரை ஸ்தலத்தின் வாசிகள் என்பதை இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள். உண்மையான வழிகாட்டியும் அவரது குழந்தைகளாகிய நாங்களும் உண்மையான யாத்திரையில் செல்கின்றோம். இது பொய்யான பூமியாகும். இது தூய்மையற்ற பூமியாகும். நாங்கள் இப்பொழுது அந்த தூய பூமியாகிய சத்யுக பூமிக்கு செல்கின்றோம். மக்கள் யாத்திரை செல்கின்றனர். சில நேரங்களில் எவரும் எந்நேரத்திலும் செல்லக்கூடியதாக விசேஷ யாத்திரைகளும் உள்ளன. இதுவும் உண்மையான வழிகாட்டி வரும் பொழுது நீங்கள் செல்கின்ற ஒரு யாத்திரையே ஆகும். அவர் ஒவ்வொரு கல்பத்தின் சங்கமத்திலேயே வருகின்றார். இதில் வெப்பம், குளிர் அல்லது தடுமாறி திரிவதற்கான கேள்விக்கு இடமில்லை. இதுவே நினைவு யாத்திரையாகும். சந்நியாசிகளும் அந்த யாத்திரைகளில் செல்கின்றனர். தங்கள் யாத்திரையில் உண்மையாக இருப்பவர்கள் தூய்மையாக இருப்பார்கள். நீங்கள் அனைவரும் ஒரு யாத்திரையிலேயே இருக்கின்றீர்கள். நீங்கள் பிராமணர்கள். உண்மையான பிரம்மா குமார்களும் குமாரிகளும் யார்? என்றுமே விகாரத்தில் ஈடுபடாதவர்கள். நீங்கள் அனைவரும் நிச்சயமாக முயற்சியாளர்கள். மனதில் எண்ணங்கள் இருந்தாலும் விகாரத்தில் உண்மையாக ஈடுபடாதிருப்பதே பிரதான விஷயமாகும். பிராமணர்களில் எத்தனை பேர் விகாரம் அற்றவர்களாக இருக்கின்றனர் என எவராவது உங்களிடம் கேட்டால் அவரிடம் கூறுங்கள், இக்கேள்வியை கேட்பதற்கான அவசியமே இல்லை. உங்களுக்கு இந்த விஷயங்கள் அனைத்தினாலும் போஷாக்கு கிடைக்கிறதா? நீங்கள் யாத்ரீகர்கள் ஆக வேண்டும், அவ்வளவே. அங்கே எத்தனை யாத்ரீகர்கள் இருக்கிறார்கள் என கேட்பதில் எவ்வித நன்மையும் இல்லை. சில பிராமணர்கள் உண்மையானவர்கள், சிலர் போலியானவர்கள். இன்று அவர்கள் உண்மையானவர்களாக இருப்பார்கள், ஆனால் நாளையே அவர்கள் போலியானவர்கள் ஆகிவிடுவார்கள். ஒருவர் விகாரத்தில் விழுந்து விட்டால் அவர் பிராமணராக இருக்க மாட்டார். அவர் மீண்டும் சூத்ரராகின்றார். இன்று அவர் ஒரு சத்தியம் செய்கின்றார், நாளை அவர் விகாரத்தில் விழுந்து ஓர் அசுரனை போன்று ஆகிவிடுகின்றார். எந்த அளவிற்கு தந்தை இங்கே இருந்து இந்த விஷயங்களை விளங்கப்படுத்த வேண்டும்? இந்த விஷயங்களால் உங்களுக்கு போஷாக்கு கிடைக்காது, அல்லது உங்கள் வாயும் இனிப்பூட்டப்பட முடியாது. இங்கு நாங்கள் தந்தையை நினைவு செய்வதுடன் தந்தையின் படைப்பின் ஆரம்பம், மத்தியமம், இறுதி பற்றியும் புரிந்து கொள்வதற்காகவுமே வருகின்றோம். வேறு எதிலும் பெருமதி இல்லை. அவர்களிடம் கூறுங்கள், இங்கு தந்தையை நினைவு செய்வது கற்பிக்கப்படுகிறது. தூய்மையே இதில் பிரதான விஷயமாகும். இன்று தூய்மையாக இருந்து பின்னர் தூய்மையற்றவர்கள் ஆகுபவர்கள் அதன் பின்னர் பிராமணர்களாக இருப்பதில்லை. நாங்கள் எவ்வளவு நேரம் இங்கிருந்து இந்த விஷயங்கள் அனைத்தையும் உங்களுக்கு கூற முடியும்? பலர் இவ்வாறாக மாயையின் புயல்களால் விழுந்து விடுகின்றார்கள். இதனாலேயே பிராமணர்களின் மாலை உருவாக்கப்பட முடியாது. நாங்கள் தூதுவரின் குழந்தைகள், உங்களுக்கு அவரின் செய்தியை கொடுக்கின்றோம். தூதுவரின் குழந்தைகளாகிய நாங்கள் உங்களுக்கு இந்த செய்தியை கொடுக்கின்றோம். உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி தந்தையை நினைவு செய்யுங்கள். இந்த யோக அக்னி மூலம் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். இந்த ஒரே ஒரு அக்கறையை மாத்திரமே கொண்டிருங்கள். மனிதர்கள் பல கேள்விகளை கேட்கின்றனர். இந்த ஒரு விஷயத்தை தவிர வேறு விஷயங்கள் எதிலும் ஈடுபட்டிருப்பதால் எந்த நன்மையும் இல்லை. இங்கு நீங்கள் எவ்வாறு ஒரு நாஸ்திகரில் இருந்து ஆஸ்திகர் ஆகுவது என்பதையும், ஓர் அனாதையிலிருந்து எவ்வாறு பிரபுவிற்கும் அதிபதிக்கும் உரியவர் ஆகுவது என்பதையும் அறிந்திருக்க வேண்டும். அதன் மூலம் நீங்கள் அதிபதியிடமிருந்து உங்கள் ஆஸ்தியை பெற முடியும். இவையே நீங்கள் கேட்க வேண்டிய விஷயங்களாகும். நீங்கள் அனைவரும் முயற்சியாளர்கள். பலர் விகாரத்தினாலேயே தோல்வியடைகின்றனர். ஒருவர் நீண்ட நாட்களின் பின்னர் தனது மனைவியை கண்டால் கேட்கவே வேண்டாம். ஒருவரிடம் மதுபானம் அருந்துகின்ற அல்லது புகை பிடிக்கின்ற பழக்கம் இருக்குமாயின் அவரால் அதை நிறுத்த முடியாது இருப்பதால் யாத்திரை செல்லும் போதும் அவர் ரகசியமாக மதுபானம் அருந்துவார் அல்லது புகை பிடிப்பார். எவராலும் என்ன செய்ய முடியும்? பலர் உண்மையை கூறாமல் தாங்கள் செய்வதை தொடர்ந்தும் மறைக்கின்றனர். நீங்கள் சாமர்த்தியமாக பதில் கூறுவதற்கான பல வழிகளை பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு காண்பிக்கின்றார். மனிதர்கள் எவர் மூலமாக ஆஸ்திகர்கள் ஆகின்றார்களோ அந்த ஒரே ஒரு தந்தையின் அறிமுகத்தை மாத்திரம் கொடுங்கள். அவர்கள் முதலில் தந்தையை அறிந்து கொள்ளும் வரை கேள்விகள் கேட்பது பயனற்றதாகும். இங்கு வந்தாலும் எதையும் புரிந்து கொள்ளாத பலர் உள்ளனர். அவர்கள் தொடர்ந்தும் கேட்கின்றனர். எனினும் அவர்கள் எந்த நன்மையையும் பெறுவதில்லை. சிலர் பாபாவிற்கு எழுதுகின்றனர். 1000 அல்லது 2000 மக்கள் இங்கு வந்தனர். எனினும் அவர்களில் ஓர் இருவரே புரிந்து கொள்வதற்காக தொடர்ந்தும் வருகின்றனர். இன்னும் முக்கியஸ்தர்கள் தொடர்ந்தும் சிறிய ஒன்று கூடல்களுக்கு வருகின்றனர். அவர்கள் பெற வேண்டிய அறிமுகத்தை பெறவில்லை என்பது புரிந்து கொள்ளப்படுகிறது. அவர்கள் முழு அறிமுகத்தையும் பெறும் பொழுதே நீங்கள் கூறுவது சரி என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியும். ஆத்மாக்களாகி எங்களது தந்தை பரம்பிதா பரமாத்மா ஆவார். அவரே எங்களுக்கு கற்பிக்கின்றார். அவர் கூறுகின்றார், உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி என்னை நினைவு செய்யுங்கள். இந்த இறுதி பிறவியில் தூய்மையாகுங்கள். தூய்மையாக இருக்காதவர்கள் பிராமணர்கள் அல்ல, அவர்கள் சூத்ரர்கள். இது ஒரு யுத்த களமாகும். விருட்சம் தொடர்ந்தும் வளரும், புயல்களும் ஏற்படும், பல இலைகள் தொடர்ந்தும் விழும். உண்மையான பிராமணர்கள் யார் என்பதை யார் அமர்ந்திருந்து கணக்கிடுவார்கள்? ஒருபொழுதும் சூத்ரர்கள் ஆகாதவர்களும் யாருடைய கண்கள் எவரை நோக்கியும் சற்றேனும் ஈர்க்கப்படாமலும் இருக்கின்றதோ அவர்களே உண்மையான பிராமணர்கள். கர்மாதிஸ்திதி இறுதியிலேயே அடையப்படும். இலக்கு மிக உயர்வானது. எதுவும் உங்கள் மனதில் புகக்கூடாது. நீங்கள் இறுதியிலேயே அந்த ஸ்திதியை அடைவீர்கள். இந்நேரத்தில் எவருமே அத்தகைய ஸ்திதியை கொண்டிருக்கவில்லை. இந்நேரத்தில் நீங்கள் அனைவரும் முயற்சியாளர்கள். நீங்கள் தொடர்ந்தும் தளம்பல் அடைகின்றீர்கள். கண்கள் பற்றிய கேள்வியே பிரதான விஷயமாகும். நாங்கள் ஆத்மாக்கள். இந்த சரீரங்கள் மூலம் நாங்கள் எங்கள் பாகங்களை நடிக்கின்றோம். நீங்கள் இப்பயிற்சியை மிக உறுதியாக்கிக் கொள்ள வேண்டும். இந்த ராவண ராஜ்யம் இருக்கும் வரை யுத்தம் தொடர்ந்தும் இடம்பெறும். இறுதியிலேயே கர்மாதி ஸ்திதி அடையப்படும். நீங்கள் முன்னேறி செல்லும் பொழுது இந்த உணர்வை கொண்டிருப்பதுடன் தொடர்ந்தும் அதை புரிந்து கொள்வீர்கள். தற்பொழுது விருட்சம் இன்னமும் மிகவும் சிறியதாகவே உள்ளது. புயல்கள் வந்ததும் இலைகள் வீழ்கின்றன. பலவீனமாக உள்ளவர்கள் விருட்சத்திலிருந்து வீழ்கின்றனர். உங்கள் ஸ்திதி எவ்வாறு உள்ளதென நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களையே கேட்டு பார்க்கலாம். கேள்விகள் கேட்பவர்களுடன் அதிகம் தொடர்பு வைக்காதீர்கள். அவர்களிடம் கூறுங்கள், நாங்கள் தந்தையின் ஸ்ரீமத்தை பின்பற்றுகின்றோம். எல்லையற்ற தந்தை வந்து எங்களுக்கு எல்லையற்ற சந்தோஷத்தை கொடுக்கின்றார். அதாவது சந்தோஷம் மாத்திரமே உள்ள புதிய உலகை அவர் ஸ்தாபிக்கின்றார். மனிதர்கள் வாழ்கின்ற பிரதேசம் உலகம் என அழைக்கப்படுகிறது. அசரீரி உலகில் ஆத்மாக்கள் மாத்திரமே உள்ளனர். எவ்வாறு ஒவ்வொரு ஆத்மாவும் இன்னும் சிறிய புள்ளியாகவே உள்ளார் என்பது எவரது புத்தியிலும் புகுவதில்லை. நீங்கள் புதியவர்கள், எவருக்கும் முதலில் இதை கூறக்கூடாது. எல்லையற்ற தந்தை உங்களுக்கு எல்லையற்ற ஆஸ்தியை கொடுக்கின்றார் என்பதை முதலில் அவர்களுக்கு விளங்கப்படுத்துங்கள். பாரதம் தூய்மையாக இருந்தது, அது இப்பொழுது தூய்மையற்றதாகிவிட்டது. கலியுகத்தின் பின்னர் சத்யுகம் இருக்கும். பிரம்மா, குமார், குமாரிகளாகிய உங்களை தவிர வேறு எவராலும் இதை விளங்கப்படுத்த முடியாது. இது புதிய படைப்பாகும். தந்தையே உங்களுக்கு கற்பிக்கின்றார். இந்த விளக்கம் உங்கள் புத்திகளில் இருக்க வேண்டும். இதில் சிரமம் எதுவும் இல்லை. எவ்வாறாயினும் மாயை உங்களை மறக்கச் செய்து உங்களை பாவ செயல்கள் செய்ய வைக்கின்றாள். அரை கல்பமாக பாவ செயல்கள் செய்கின்ற பழக்கம் இருக்கிறது. அந்த அசுர பழக்க வழக்கங்கள் யாவும் நீக்கப்பட வேண்டும். பாபாவே கூறுகின்றார், நீங்கள் அனைவரும் முயற்சியாளர்கள். கர்மாதி ஸ்திதியை அடைவதற்கு நீண்ட காலம் எடுக்கும். பிராமணர்கள் என்றால் ஒரு பொழுதும் விகாரத்தில் ஈடுபடுவதில்லை. அவர்கள் யுத்த களத்தில் இருக்கும் பொழுது தோற்கடிக்கப்படுகிறார்கள். இதை பற்றி கேள்வி கேட்பதனால் எவ்வித நன்மையும் இல்லை. அனைத்திற்கும் முதலில் உங்கள் தந்தையை நினைவு செய்யுங்கள். ஷிவ் பாபா முன்னைய கல்பத்தில் செய்தது போன்று எங்களுக்கு கட்டளை இடுகின்றார். உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி என்னை நினைவு செய்யுங்கள். இது அதே யுத்தமாகும். தந்தை ஒரே ஒருவரே. ஸ்ரீ கிருஷ்ணரை தந்தை என அழைக்க முடியாது. அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரின் பெயரை புகுத்தி விட்டார்கள். தந்தை மாத்திரமே தவறானவற்றை மாற்றி சரியானதாக்குகின்றார். இதனாலேயே அவர் சத்தியமானவர் என அழைக்கப்படுகின்றார். இந்நேரத்தில் குழந்தைகளாகி நீங்கள் மாத்திரமே முழு உலகினதும் ரகசியங்களை அறிவீர்கள். சத்யுகத்தில் அது தேவ வம்சமாகும். ராவண ராஜ்யத்தில் இது அசுர வம்சமாகும். நீங்கள் சங்கமயுகத்தை மிக தெளிவாக காண்பிக்க வேண்டும். இது அதி மேன்மையான சங்கமயுகமாகும். அக்கரையில் தேவர்களும் இக்கரையில் அசுரர்களும் உள்ளனர். எவ்வாறாயினும் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் செய்வதில்லை. பிராமணர்களாகிய உங்களின் யுத்தம் விகாரங்களுடனேயே ஆகும். எனினும் இதை யுத்தம் என்றும் அழைக்க முடியாது. காமமே அனைத்திலும் கொடிய விகாரமாகும். இந்த விகாரமே மகா எதிரியாகும். அதை வெற்றி கொள்வதன் மூலம் நீங்கள் உலகை வென்றவர்கள் ஆகின்றீர்கள். இந்த விகாரத்தினாலேயே அப்பாவிகள் அடிக்கப்படுகின்றனர். பலவிதமான தடைகள் உள்ளன. தூய்மையே பிரதான விஷயமாகும். தொடர்ந்தும் முயற்சி செய்வதன் மூலமும் தொடர்ந்தும் புயல்களை அனுபவம் செய்வதன் மூலமும் நீங்கள் இறுதியில் வெற்றியாளர்கள் ஆகுவீர்கள். ஏனென்றால் மாயையும் களைப்படைந்து விடுவாள். குத்துச்சண்டையில் பலசாலி மிக விரைவிலேயே தனது எதிரியை தோற்கடித்து விடுவார். அவர்களின் வியாபாரம் மிக நன்றாக சண்டையிட்டு வெற்றியடைவதாகும். பலசாலிகள் மிகவும் பிரபல்யமானவர்கள் ஆகின்றனர். அவர்கள் பரிசுகளையும் பெறுகின்றனர். இங்கு உங்களுடையது மறைமுகமானது. நீங்கள் தூய்மையாக இருந்தீர்கள் என்பதையும் இப்பொழுது தூய்மையற்றவர்கள் ஆகிவிட்டீர்கள் என்பதையும் ஆத்மாக்களாகிய நீங்கள் அறிவீர்கள். இப்பொழுது நீங்கள் மீண்டும் தூய்மையாக வேண்டும். அனைவருக்கும் இந்த செய்தியை கொடுங்கள். அவர்கள் கேட்கின்ற அந்த கேள்விகளில் அகப்பட்டு விடாதீர்கள். உங்கள் வியாபாரம் ஆன்மீகமாகும். பாபா ஆத்மாக்களாகிய எங்களை இந்த ஞானத்தால் நிரப்பினார். அதன் பின்னர் இந்த ஞானம் மறைந்ததும் நாங்கள் எங்கள் வெகுமதியை பெற்றோம். பாபா இப்பொழுது மீண்டும் ஒரு முறை எங்களை இந்த ஞானத்தால் நிரப்புகின்றார். இப்பொழுது உங்கள் போதியை பேணுங்கள். அவர்களிடம் கூறுங்கள், நாங்கள் தந்தையின் செய்தியை உங்களுக்கு கொடுக்கின்றோம். தந்தையை நினைவு செய்யுங்கள். நீங்கள் நன்மை பெறுவீர்கள். உங்கள் வியாபாரம் ஆன்மீகமாகும். தந்தையை அறிந்து கொள்வதே முதலாவதும் முதன்மையானதுமான விஷயமாகும். தந்தை மாத்திரமே ஞானக்கடல் ஆவார். அவர் சமய நூல்களை உரைப்பதில்லை. தத்துவ ஞானிகள் நூல்களை கற்கின்றனர். ஆனால் கடவுள் ஞானம் நிறைந்தவர். அவர் உலகின் ஆரம்பம் மத்தியமம் இறுதி பற்றிய ஞானத்தை கொண்டுள்ளார். அவர் எதையாவது கற்றாரா? அவர் வேதங்கள் சமய நூல்கள் போன்ற அனைத்தையும் அறிவார். தந்தை கூறுகின்றார், எனது பாகம் உங்களுக்கு இந்த ஞானத்தை விளங்கப்படுத்துவதே ஆகும். வேறு எவராலும் இந்த ஞானத்திற்கும் பக்திக்கும் இடையிலான வேறுபாட்டை உங்களுக்கு விளங்கப்படுத்த முடியாது. இந்த ஞானம் ஒரு கல்வியாகும். பக்தியை இந்த ஞானம் என அழைக்க முடியாது. சத்கதியை அருள்பவர் தந்தை ஒருவரே ஆவார். உலக வரலாறும் நிச்சயமாக மீண்டும் மீண்டும் நிகழ்கிறது. பழைய உலகம் முடிவடைந்த பின்னர் புதிய உலகம் நிச்சயமாக வர வேண்டும். பாபா உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை கற்பிக்கின்றார் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள். தந்தை கூறுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள். அவர் இதையே மிக அதிகமாக வலியுறுத்துகின்றார். மிகவும் பிரபல்யம் வாய்ந்த பல குழந்தைகள் நினைவு யாத்திரையில் மிகவும் பலவீனமாக இருப்பதை பாபா அறிவார். மிகவும் பிரபல்யமாக இல்லாதவர்களும் பந்தனத்தில் இருப்பவர்களும் ஏழைகளும் நினைவு யாத்திரையில் அதிகளவில் நிலைத்திருக்கின்றனர். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் இதயத்தையே கேட்டு பாருங்கள், நான் எவ்வளவு நேரம் தந்தையை நினைவு செய்கின்றேன்? தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, இயன்றவரை என்னை நினைவு செய்யுங்கள். உள்ளார்ந்தமாக மிகவும் மலர்ச்சியாக இருங்கள். கடவுளே உங்களுக்கு கற்பிக்கின்றார், எனவே நீங்கள் அதிக அளவு சந்தோஷத்தை கொண்டிருக்க வேண்டும். தந்தை கூறுகின்றார், ஆத்மாக்களாகிய நீங்கள் தூய்மையாக இருந்தீர்கள். பின்னர் வெவ்வேறு சரீரங்களை எடுத்து உங்கள் பாகங்களை நடிக்கும் பொழுது நீங்கள் தூய்மையற்றவர்கள் ஆகிவிட்டீர்கள். இப்பொழுது நீங்கள் மீண்டும் தூய்மையாகி உங்கள் தெய்வீக பாகங்களை மீண்டும் நடிக்க வேண்டும். நீங்கள் தேவ தர்மத்திற்கு உரியவர்கள். நீங்கள் 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றி வந்தீர்கள். சூரிய வம்சத்தை சார்ந்த அனைவருமே 84 பிறவிகளை எடுப்பதில்லை. சிலர் தாமதமாகவே தொடர்ந்தும் கீழே இறங்குகின்றனர். அவ்வாறு இல்லாதுவிட்டால் அனைவருமே உடனடியாக கீழிறங்கி வரவேண்டி இருந்திருக்கும். ஒருவர் அதிகாலையில் விழித்திருந்து தனது புத்தியை பயன்படுத்தினால் அவரால் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும். குழந்தைகளாகிய நீங்களே இந்த ஞான கடலை கடைய வேண்டும். சிவ பாபா இதனை செய்வதில்லை. அவர் கூறுகின்றார், நாடகத்தின்படி நான் எதை உங்களுக்கு கூறினாலும் முன்னைய கல்பத்தில் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்திய அதே விஷயங்களையே இப்பொழுது உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றேன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இந்த ஞானத்தை கடைய வேண்டும். ஏனெனில் நீங்களே இந்த ஞானத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து விளங்கப்படுத்த வேண்டும். இந்த பிரம்மாவும் இந்த ஞானத்தை கடைகின்றார். ஷிவ் பாபா அன்றி பிரம்மா குமார் குமாரிகளாகிய நீங்களே அதை கடைய வேண்டும். எவருடனும் அதிகம் பேசாதிருப்பதே பிரதான விஷயமாகும். சமய நூல்களை கற்பவர்கள் தங்கள் மத்தியில் அதிக அளவில் விவாதிக்கின்றனர். நீங்கள் எவருடனும் விவாதிக்கவோ வாதாடவோ கூடாது. நீங்கள் அனைவருக்கும் செய்தியை கொடுக்க வேண்டும். அவ்வளவே. அனைத்திற்கும் முதலில் பிரதான விஷயத்தை விளங்கப்படுத்துங்கள். உங்களுக்கு கற்பிப்பவர் யார் என்ற முதல் பாடத்தை அவர்களை எழுதுமாறு செய்யுங்கள். நீங்கள் இதனை அவர்களுக்கு இறுதியில் விளங்கப்படுத்தினால் அவர்கள் சந்தேகத்தை வளர்த்து கொள்வார்கள். அவர்கள் புத்தியில் நம்பிக்கை கொண்டிராததால் எதையும் புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் கூறுகின்றனர், நீங்கள் கூறுவது சரியே. முதலில் படைப்பவரான தந்தையை அறிந்து கொள்ளல் என்ற பிரதான விஷயத்தை விளங்கப்படுத்திவிட்டு பின்னர் படைப்பின் ரகசியங்களை விளங்கப்படுத்துங்கள். கீதையின் கடவுள் யார் என்பதே பிரதான விஷயம். நீங்கள் அதில் அவர்களை வெற்றி கொள்ள வேண்டும். முதலில் எந்த சமயம் ஸ்தாபிக்கப்பட்டது? பழைய உலகை புதியதாக்குபவர் யார்? தந்தை மாத்திரமே இந்த புதிய ஞானத்தை ஆத்மாக்களுக்கு கொடுக்கின்றார். இதன் மூலமாகவே புதிய உலகம் ஸ்தாபிக்கப்படுகிறது. உங்களுக்கு தந்தையையும் புதிய படைப்பையும் இனம் காண்பதற்கான ஞானம் கொடுக்கப்பட்டுள்ளது. முதலில் அவர்களுக்கு ஆல்பாவை உறுதியாக்குங்கள். அதன் மூலம் அவர்களால் நிச்சயமாக ராஜ்யத்தை அடைய முடியும். தந்தையிடமிருந்து மாத்திரமே உங்களால் இந்த ஆஸ்தியை பெற முடியும். நீங்கள் தந்தையை அறிந்து கொண்டதுமே ஆஸ்திக்கான ஒரு உரிமையை பெறுகின்றீர்கள். ஒரு குழந்தை பிறந்ததும் தனது பெற்றோரையே பார்ப்பதனால் அது அக்குழந்தைக்கு நிச்சயமாகி விடுகிறது. அந்த குழந்தை தனது தாய் தந்தையிடம் மாத்திரமே செல்கிறது, வேறு எவரிடமும் செல்வதில்லை. ஏனென்றால் தாயிடமிருந்தே அவனுக்கு பால் கிடைக்கிறது. நீங்களும் இந்த ஞான பாலை பெறுகின்றீர்கள். அவரே தாயும் தந்தையும் ஆனவர் இல்லையா? இவை மிகவும் சூக்ஷ்மமான விஷயங்கள். எவராலும் இந்த விஷயங்களை விரைவாக புரிந்து கொள்ள முடியாது. அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் ஒன்று, ஓர் உண்மையான தூய பிராமண ராகங்கள் தூய்மையற்ற சூத்ரர் ஆகின்ற எண்ணத்தை உங்கள் மனதில் ஒருபொழுதும் கொண்டிருக்காதீர்கள். உங்கள் கண்கள் வேறு எவர் மீதும் ஒருபொழுதும் ஈர்க்கப்படாதவாறு அத்தகைய ஸ்திதியை உருவாக்குங்கள். இரண்டு, தந்தை உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்ற அனைத்தையும் நினைவில் வைத்திருங்கள். பாவ செயல்கள் செய்ததால் உருவாகிய அசுர பழக்க வழக்கங்களை முடித்து விடுங்கள். சம்பூர்ணமான தூய்மை என்ற மேன்மையான இலக்கை அடைவதற்கு தொடர்ந்தும் முயற்சி செய்யுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகி சகல காரணங்களுக்கும் தீர்வுகளை கண்டுபிடித்து அதனால் பயம் மற்றும் கவலையிலிருந்து விடுபட்டு இருப்பீர்களாக. தற்சமயம் தற்காலிக சந்தோஷத்துடன் கூடவே கவலை மற்றும் பயம் என்ற இரண்டு விஷயங்களும் உள்ளன. எங்கே கவலை உள்ளதோ அங்கே மனம் அமைதி இருக்க முடியாது. எங்கே பயம் உள்ளதோ அங்கே அமைதி இருக்க முடியாது. எனவே சந்தோஷத்துடன் கூடவே துன்பம் மற்றும் அமைதியின்மைக்கான காரணங்களும் உள்ளன. எவ்வாறாயினும் நீங்கள் சகல சக்திகள் என்ற பொக்கிஷங்களால் நிரம்பியுள்ள மாஸ்டர் சர்வ சக்திவான் குழந்தைகள், காரணங்கள் அனைத்திற்கும் தீர்வுகளை கொண்டு கொள்பவர்கள், சகல பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை கண்டுகொள்ளும் தீர்வுகளின் சுரூபங்களாக இருப்பவர்கள். அதனால் நீங்கள் கவலை மற்றும் பயத்திலிருந்து விடுபட்டுள்ளீர்கள். உங்களுக்கு முன்னால் வருகின்ற எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுடன் விளையாடவே வருகின்றன, உங்களை பயப்படுத்துவதற்காக அல்ல. ஸ்லோகம். உங்களின் மனோபாவத்தை விருத்தியை மேன்மையாக்குங்கள். உங்களின் வீடும் குடும்பமும் அதாவது பிரவிருத்தி இயல்பாகவே மேன்மையானவை ஆகும். அவ்யக்த இஷாரா. இப்பொழுது அன்பென்னும் அக்னியை ஏற்றி உங்களின் யோகத்தை எரிமலையாக்குங்கள். காலத்திற்கு ஏற்ப பிராமண ஆத்மாக்களான நீங்கள் நெருங்கி வரும்பொழுது நீங்கள் சூழலையும் அக்னி போன்று சக்தி வாய்ந்தது ஆக்குவதற்காக தொடர்ந்து சேவை செய்ய வேண்டும். இதற்கு நீங்கள் உங்களுக்கிடையே பட்டிகளையும் ஆழமான கலந்துரையாடல்களையும் செய்ய முடியும். ஆனால் நீங்கள் எரிமலை ரூபத்தை அனுபவம் செய்வதுடன் மற்றவர்களுக்கும் இந்த அனுபவத்தை கொடுக்க வேண்டும். இந்த சேவை செய்வதில் மும்முரமாக ஈடுபடுங்கள். அப்பொழுது சகல அற்பமான விஷயங்களும் மாற்றப்பட்டுவிடும். ஓம் சாந்தி.